ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், நேர்முக பயிற்சி, 9 சூத்திரம். வழங்குபவர் சிவ கிருஷ்ணவேணி ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முதல்ல நம்ம பார்த்தோம், பொய் காட்டி பொய் அகற்றி பொய் காட்டாமைய அப்படின்னு வீகங்கண்டாரர் பத்தி உண்மை விளக்கத்தில் சொல்றார். அதான் இவர் வந்து பார்க்க முனரா பதியை ஞானக்கண்ணிலே சிந்தை நாடி என்று சொல்கிறார். அப்ப இந்த உடல் நிலை இல்லாதது, வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு அப்படியே விட்டு மறுத்து போக முடியாது. அது மாதிரி இந்த நிலையை நாம் உணர்ந்தால் தத்துவ சுத்தி, பூத சுத்தி என்று நமக்கு காட்டுகிறார். இதுதான் தத்துவங்களிலிருந்து நீங்கி நிற்றல் என்பது நமக்கு. இத வந்து ஜீவனோடு கம் பூதவோடு கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காலையின பத்மம் தருவாயே. ஜீவனோடு கம் பூதவோடு கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காலையின புன் தீதள பத்மம் தருவாயே. காவி உடுத்தும் ஆழ்கடை வைக்கும் ஆடுபடுத்தும் என்ற பாடலே அருணகிரிநாதர் இந்த இதை நாம் பார்க்கிறார். ஜீவன் ஒடுக்கம் ஆன்ம சுத்தி, பூத ஒடுக்கம் தத்துவ சுத்தி, இதனை தேர உதிக்கும் பரஞானம் ஞான கண்ணிலே. அப்ப தண்ணீரெல்லாம் பதி 9 சுத்திரம் இந்த 2 லைன்ல வர்றது. இந்த 2 தண்ணீரெல்லாம் பதி, ஏன்னா உயிர் சாசரம் வண்ணம் சிவாய நம. சிகாரம் பகாரம் யகாரம் இதை ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் அதை நாட இந்த பக்கம் அருள் நோக்கம் கிடைக்கும் என்று நமக்கு இதனை காட்டுகின்றார். அதான் முதல் அதிகரணத்துல வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்காது உணர்வுடைய தன்மையை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள்மொழிக கொடி என்று குடிக்கவியை காட்டுவது போல நாம் பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் இறைவனை அடைய முடியும். அதாவது அவையெல்லாம் நமக்கு துணை செய்யும், முழுமையாக அடைய முடியாது. அவையெல்லாம் என்று என்ன நானே பிரம்மம் என்று காட்டும் அந்த நிலைக்கு சொல்லுவதனால அதில் பதிஞானத்தினால் அவனராலே தான் அவன்தால் வணங்க முடியும் என்று முதல் அதிகரணத்தில் நமக்கு காட்டுகிறார். 2 அதிகரணம் என்பது உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவர் கண்ணிழலாம் பதி. ஊரா தேர் என்பதுதான் உரா, அதாவது பேயே இல்லை, ஆனால் அந்த பேய் வந்து தேர்ல போயிட்டு இருக்கு. அந்த பேய் தேரோட நிழல் தான் காணல் நேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே இன்மை பொருள் இல்லையா? பேய் இருக்கான்னு தெரியாது. அதோ அது தேர் ஓட்டிட்டு போது அந்த தேரோட நிழல் அங்க வந்து இப்போ உண்டு போல் இண்டாம் பங்கை உடையது என்பது உடல்தான் இந்த உரா துணை தேர்த்தன. ஊரா தேர் தான் உரா தேர் என்று வந்திருக்கிறது. அந்த மாதிரி நிலை உடையது என்று மும்மலங்களிலும் நீக்க வேண்டும். பாசம் ஒருவர், பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற முன்மனங்களில் என்றும் நீங்கினால் நான் வந்து 18 தண்ணீரெல்லாம் பதியை அடைவோம். அதுதான் இப்படி நம்ம பார்த்தோம் என்ன. அதற்கு அவர் சொல்ற அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை அசத்து என்று காண உலகாய் நிற்பது ஞான சொல்பம். எல்லா தத்துவங்கள் முதலிய பொருள்கள்லாம் இதையெல்லாம் அசத்து என்று காண நிற்பது ஞானமே வடிவு. அதாவது சாந்தளன் வண்ணம் அதை நாம திருவருளை காண்டா இதிலிருந்து நீங்கி நிற்கலாம் என்று. பாலாளி மீனாளும் பானைத்து அருள் உயிர்கள் மாலாளி ஆளும் பாற்கடல்ல இருக்கிற மீன் அந்த பானையே உண்டு வாழலாம். ஆனா என்ன ஆகும் அது நினைக்கும்னா, அதுல இருக்கிற புழு பூச்சிகளுக்கு தான் உமா பதிச்சு. பாற்கடல்ல இருக்கிற மீன் ஆலை அருந்தாமல் அதில் உள்ள புழு பூச்சிகளை கூட திருவருள் எங்கேயும் நிறைந்திருக்கிறது. அந்த திருவருளிலேதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருவருளை சாராமல் அந்த நாகாரத்திலேயே உழந்து கொண்டு இருக்கின்றோம் என்று அது இன்னொருதான் அதை அழகா சொல்லுவாங்க. பால் குடிக்கிறது கூட வந்துருச்சு, பால் கலன் மேலேயும் உட்கார்ந்தாச்சு, அதை முடி தட்டி விட்டு குடிக்க வேண்டியதுதான். ஆனா அது போல அருகில கரப்பாம்பூச்சி போனா அதை போய் கரப்பதுந்த அப்படின்னு. நம்முடைய குணம் என்ன அப்படின்னா, அந்த நகாரத்தோடையே பழகியிருக்கும், அந்த பழக்கம் தவிர பழக வேண்டும். பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பதே என்று ஒரு பொருளாலே உந்தி வர என்று உந்தியாரிட்டிருக்கோம். நகாரத்தின் பழக்கத்தின் வாசமாக நாம் அதிலேயே பழகிக் கொண்டிருக்கின்றோம். அதனை நின்றும் நீங்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். நீங்கி திருவருளை அடைய வேண்டும் என்பதுதான் இரண்டாவது அதிகரணம். அதற்கு மூன்று உதாரணம். முதன்வெண்பா, நிர்குணனாய் நின்மலனாய் நித்யானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவார் அளவிருந்து தோன்றானோ வானோ வானே முதல் கடையின் வந்து. அதாவது நம்மளை அவன் விட்டிட மாட்டான் அப்படின்னு வாசம் ஒருவர் இதை வந்து நீக்கிட்டோம்னா இங்க கண்டிப்பா வந்து அவன் அற்புதம் போல் வந்து தோன்றுவான். அவன் யார்? நிற்குணன் நின்மலன் நித்யானந்தன். நிற்குணம் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் எண்குணம் வேற சொல்றோம் இல்லைங்களா. நிற்குணம்னா அந்த இறைவனுக்கு குணம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா எண்குணத்தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிற்குணம் என்பது என்னன்னா, நம்மை போல மாயையின் குணமாகிய தாமசம் ராஜசம் சாத்வியம் என்ற குணங்கள் அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் வந்து எண்குண வடிவிலன், தூய்மையே வடிவானவன், இயல்பாகவே பாசங்களிலும் நீங்கியவன், அளவில்லா ஆற்றல் உடையவன், பெரும் கருணையாளன், இன்பமே வரம்பில்லா இன்பம் உடையவன், முற்று உணர்வினன், இயற்கை உணர்வினன் என்ற எண்குணங்களை உடையவன் நம்மை போல முக்குண வசத்தனன் அல்ல. அதுதான் நிற்குணனாய். அடுத்தது நின்மலனாய், அவன் பாசத்தில் கட்டப்பட்டவன் அல்ல, அவன் நித்யானந்தனாய். ஆனந்தமே அவர் குருவும் இன்பகணம், அவன் இன்பமே வடிவானவன், இன்பமாயிருக்கிறான். தற்பரமாய் மேலான பொருள் எல்லாவற்றிற்கும் மேலா நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றானோ. அற்புதம் போல் தோன்றானோ, அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் நமக்கு மாணிக்க வாசகர் வந்து வித்தியாசம் காட்டுகிறார். அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே, அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே, அப்பன் ஆண்டு தன் அடியில் குட்டிய அதிசயம் கண்டாமே. அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே, அப்பன் ஆண்டு தன் அடியில் குட்டிய அதிசயம் கண்டான். இப்ப நம்ம திருவருள் இங்கே நம்மை வந்து சேர்த்தியுள்ளது. அடியார் பெற்ற அடியில் குட்டிய இது அதிசயம். இங்க இருக்கிறவங்களை எனக்கு ரெண்டு சிலர் தவிர வேற யாரையுமே எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து நாம் எல்லாம் இறைவனை எண்ணும் முகத்தால் ஒருமுகப்பட்டு நம்ம இது அப்ப இது அதிசயம் தானே. அடியரில் குட்டிய அதிசயம் கண்டாமே அப்படி உருகிறார். ஆனா அப்பன் அவரை ஆண்டு கொண்டு அறிந்தார், என்னை என்ன குருநாதர் ஆண்டு கொண்டிருந்தார், அது அற்புதம். அது வந்து சொல்ல முடியாது, அது உணரதான் முடியும். அதிசயம் கண்டாமே அற்புதம் அறியேனே, விளம்ப அறியேனே, அது வந்து இப்படியே நின்னத்தில் சொல்ல முடியாது என்று எழுதி காட்டுவதுதான். செவ்வாறு உருவிருத்திகள் வேலவன் அன்பு ஒவ்வாறு உணர்வித்ததால் அவ்வாறு அறிவார் அறிகின்றதெல்லாம் எவ்வாறு ஒருவருக்கு இசைவித்ததுவே. குருநாதன் சொன்ன தீரத்தை அவரவர்கள் உணர வேண்டுமே ஒழிய அதை வந்து உணர்த்த முடியாது, மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாது. அது அற்புதம். ஆனால் அது அற்புதம். அற்புதம் போல் வந்து தோன்றானோ நிம்மலன், நிர்குணன், நித்யானந்தன், தத்பரன், தனி முதல்வன், அவன் அற்புதம் போல் வந்து தோன்றுவான். ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றுவான். அவரவரை புத்தாத்துவானாகின்றாயே என் சொல்லி வாழ்க்கையின் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யார் போனாகி யான் எனது என்று அவரவரை புத்தாட்டுவானாக. கலப்பினால் ஒன்றாய் இருந்த இறைவன் உடனாகி குருவாக வந்து நமக்கு உடனாகி கற்றுகின்றார். அதனை எப்படி சொல்றது, எப்படி வாழ்த்துவனே, அதை நம்ம வந்து சொல்ல வேண்டும். அவன் அப்ப தனி முதல்வன் அளவிறந்து தோன்றுவான். எப்பொழுது தோன்றுவான், வானே முதல் கலையின் வானம் முதலாகிய தத்துவங்களின் இன்று நீ நீங்கினால் அவன் தோன்றுவான். தத்துவ சுத்தின்னு இப்ப நேரம் பார்த்தோம், அந்த தத்துவ சுத்தி ஆனால் அவன் இறைவன் வந்து நம்மை தோன்றுவான் என்று கட்டுகிறார். இதுல தத்துவங்கள் ஜடம்னு தெரியும், நாம் அறிவு பொருளும் தெரியும். நாம் இந்த பஞ்சபூதத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் தெரியும்போது நாம வந்து கடவுள் என்ற நிலை வருவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் வரும் சொல்றாரு. ஆனா அந்த நிலைக்கு சில உள்ள இருக்கும் வெளியே தெரியாது, ஏன் அப்படி இருக்க கூடாது, அது ஐயம் திரிபு மயக்கம் எல்லாம் தாண்டி தெளிவு காட்சியில தான் நம்ம வந்து உணர இறைவனை உணர முடியும். அப்ப தெளிவதற்கு முன்னாலே இந்த ஐயம் திரிபு எல்லாம் வரணும், அதுவும் ஒரு மயக்கம்தான். ஏன் நான் கடவுளாக இருக்க கூடாது என்பது மயக்கம். நான் அந்த ஞானத்தை நோக்கி போயிருக்கும் போது எந்த இடத்துல அது வந்து நம்மள அறியாமை கீழே தட்டி இறக்கும் வந்து தெரியாது. அப்படி வந்து அறியாமை கீழே இருக்கும் நிலை நானே கடவுள். அது இன்னொரு இடத்துல வந்து இந்த தத்துவங்களை நீங்கி ஞானத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றேன். இப்ப ஞானம் முழுமையாக நான் ஞானம் பெற்றுக்கொண்டே வரும் பொழுது என் நான் முழுமையாக ஞானம் அடைத்தோம்னா நானும் இறைவனும் ஒன்று, இறைவன் சமம், சிவசமவாதம் ஒன்று. ஏன்னா நான் அறியாம இது இருந்தேன் ஒத்துக்கிறேன், ஆனா இப்பதான் நான் வந்து எல்லாமே முழுமையாக ஞானம் அடைந்து விட்டேன். இறைவனும் ஞானமே வடிவானவன், நானும் ஞானமே வடிவானவன். அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்று, நான் சிவமும் நானும் ஒன்று என்ற நிலையும் தோன்றும். இல்லைன்னா சில சமயம் என்னாகும், திருவருள் தானே நம்மளை இப்படி செலுத்திட்டு இருக்கு உண்மையானா. இப்ப திருவருளும் எனக்கு மற்ற கருவிகளைப் போல ஒரு கருவியே அபசாரம் தான் இது. ஆனா அந்த நிலையெல்லாம் நமக்கு வந்து வரும், அப்படியெல்லாம் வரக்கூடாது. நீ நீதான் அவன் அவனே, இறைவன் இறைவனே, உயிர் உயிரே தான், அவன் ஆண்டான் இவன் அடிமன். நீ இறைவனாக எப்பொழுதும் முடியாது என்ற உண்மையை அடுத்த வெண்பாவிலே நமக்கு, இரண்டாவது வெண்பாவிலே நமக்கு காட்டுகிறார். சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன சட்ட இனி உள்ளது சத்தே கான். சுட்டி உணர்ந்த நீ சத்து அல்லை உண்மை தெய்வம், உணர்ந்ததனால் பொய் விட்டு போ என்று நமக்கு காட்டுகின்றார். சுட்டி உணர்வதனை சுட்டி, நம்ம அறிவு வந்து ஒவ்வொன்றும் சுட்டி சுட்டிதான், ஒரு வேஞ்சகம் வேணும் இது அது என்று. அதனாலதான் அவன் அவள் அதில் சுத்து பொருளை வச்சு நமக்கு வந்து மெய்கண்ட முகருண்மையை விளக்குகிறாங்க. ஒவ்வொன்றையும் சுட்டி சுட்டி அறியும், அதுதான் அறிவித்தா அறியும். அப்படி சுட்டி சுட்டி அறியும் பொழுது அது எல்லாம் சுட்டி அறியக்கூடிய சும்மா இரு சொல்லற என்பது மௌனம். மௌனம் என்பது ஞான வரம். உண்மை விளக்கத்திலே மௌனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம். அந்த ஆனந்தம் ஒன்று அருந்தி இன்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் குத்து என்று நமக்கு சும்மா இருத்தலை பற்றி சொல்கின்றார். சும்மா இருத்தல் என்பது என்னன்னா மும்மலத்தையும் மோசித்து தான் அந்தமான இடத்திலே தான் என்ற அகப்பற்றும் புறப்பற்று எனது மாயினால் வருவது நான் நான் இருக்கிற அது வந்து அகப்பற்று, கண்மத்தினால் வருவது. இந்த ரெண்டும் அறியாமினா அது அதுவும் இன்னும் மீதியா இருக்கு. இப்ப இந்த பற்றுக்கள் நீங்கணும் தான் சொல்வார் இல்லையா, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் இயலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லார். அதான் சும்மாயும் எல்லாம் வர மும்மலமும் மோசித்து தான் அந்தமாயிட்ட இப்ப என்னை இழந்த நலம், இழத்தலிலே நலம். இது ஒரு வித்தியாசம் இல்லைங்களா, இழத்தலிலே நலம். அது எப்படி அப்படின்னு சொன்னா பெண்களுடைய இதுல புரியும். கல்யாணம் ஆகி வர்றாங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாத்தையும் விட்டு இழந்து வருகிறார்கள். இங்கே வந்த உடனே இங்கே குடும்பம் என்று இன்பமாக இருக்கிறது. அப்ப இழத்திலே இன்பம் இருக்கிறது. நகார மகாரத்தை இழந்தால் சிகார வகாரத்தை பெறலாம். அந்த இழந்தான் எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாள். அதான் மும்மதத்தை மோதித்து தான் அந்தமான இடத்தே தங்கிடும் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை முன்பு அருந்த இதுதான் அம்பலத்தான் குத்து. அந்த பார்த்தா உண்மையிலே சொன்னோம்னா அதிசொக்கும் ஐந்தொழுதை உணர்தல் என்று கூறலாம். அதை வந்து அண்டனை ஆன்மாவில் கண்டு ஆய்ந்து வர அந்த பருவிடம் தீர்த்த வருட பாவனையால் வருவிடம் தீர்வது போல யோக பாவனையால் இது தீரும் என்று நமக்கு மூன்றாம் சூத்திரத்தை கூறுகிறார். முதல் பாட்டு நம்ம ஞான பூஜா விதியில முதல் பாட்டை பார்த்தோம், அஞ்சலி செய்து இருந்து. இந்த நிலைக்கு அடுத்த பாட்டு நமக்கு வருது, ஓங்கு உடலம் திருக்கோயில். தியானத்தால கருட பாவனையில தியானத்தினால சூத்திரம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு அதிகரணங்கள் பார்த்து, முதல் அதிகரணம் உணக்கண் பாசம் உணரா பதியே ஞானக்கண்ணினே இல்லை நாடி. இரண்டாவது அதிகரணம் புறப்புணை கேட்டன பாசம் ஒருவர் கண்ணிடலாம். இந்த இரண்டு அதிகரணம் பார்த்தோம். மூன்றாவது அதிகரணம் நமக்கு வந்து விதி என்னும் அஞ்செழுத்தே விதிப்படி உச்சரிக்க என்பதை பார்க்க வேண்டும். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் ஆத்பரிய பரம்பரனே பதி ஞானத்தாலே நேசமடும் உள்ளத்தே நாடி பாத நீளத்தில் நீ. இதுதான் சித்தியம். இதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாத்பரிய பரம்பரன் அவனை பதி ஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தே நாடி ஞானக்கண்ணினே சிந்தை நாடி உன் பாத நீளக்கு நீ. சித்தியம் நில்லாதே நீங்கி போவின் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். அந்த இறைவனுடைய திருவடி ஞானத்துல நிற்குமோ அது எப்பவுமே நிற்குமா இல்ல, அப்ப கொஞ்சம் கீழே இறங்கும். அப்ப மீண்டும் அதை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த இவை பாசம் அழகை தேரென அகல வேண்டும். அப்படி அப்படியும் முடியலனா விதிப்படி என்னும் அஞ்செழுத்தை தியானம் பண்ணி ஜபமணி அதன் மூலமாக அந்த நிலையை அடைவாயாக என்பதுதான் மூணாவது அதிகரணம். அப்போ சாதனை ஏறு பார்த்தோம் இல்லைங்களா, சிவத்தை உணரும் ஞானம். அந்த ஞானம் சாதிக்க திருவயிலெழுத்து சாதனமாக இருக்கிறது. இப்போ சாதனை எழுது என்பதும் நமக்கு வந்து காட்டப்படுகிறது. அப்ப திருவயிலெழுத்து என்றால் என்ன? நமச்சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூக்ம பஞ்சாட்சரம், சிவாய என்பது அதிசூக்ம பஞ்சாட்சரம், சிகார வகாரம் என்பது காரண பஞ்சாட்சரம், சிகாரம் என்பது மிக காரண பஞ்சாட்சரம். எல்லாம் நாம் அல்ல என்று அறிந்தது எப்படி என்றால், திருவருணாலே, அறன் தன்னாலே, அறன் தன்னாலே தம்மையும் கண்டு. அப்ப ஆன்ம ரூபம் தம்மையும் காணா என்பதை முதலுடனே கற்று, காடுதல் என்பது அவர் நமக்கு குரு உபதேசமாக காட்டுவது, காணார் என்பது நம்ம வந்து நீங்கி நிற்றல். நீங்கி நிற்றல் என்றால் என்ன என்றால், ஜாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்தவர்கள் சகோதரர்கள், அவர்கள் பாக்கியத்தை பெறுவது ஏன் எப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம அவஸ்தைகள் தீர்வுகள்ல சாஸ்திரம், சொப்பனம், துருத்தி, துரியம், துரியாதீதம், அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். இந்த நனவு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நாம் இருக்கிறது வந்து நனவு. இப்ப நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு, சரி போய் படுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போய் படுத்துட்டோம்னா, அந்த இடத்துல கருவிகள் வேலை செய்யாது, ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் வேலை செய்யாது. அப்ப அந்த கருவிகள் நீங்குவதுதான் கனவு. நாம படுத்துட்டு என்னமோ நினைச்சு கனவு காண்பது கனவு அல்ல. அப்துல் கலாமோட இதுல கூட கனவு என்பதற்கு வேலை செய்வாரு, நீ தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்காமல் விழித்திருக்க வைப்பதே கனவு இல்லைங்களா. அப்ப அது என்னன்னா, ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்று இருந்ததுதான் கனவுன்னு அவர் சொல்ற. இங்க தத்துவத்துல என்ன அப்படின்னா, கருவிகள் நீங்கி இருத்தல் தான் கனவு, கருவிகள் பொருந்தி இருத்தல் வந்து நனவு. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் வேலை செய்யாது, ஆனா இந்த நனவுல செய்த வேலைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் இல்லையா. அப்ப அவங்க என்ன தூக்குமதையாக வேலை செய்யும், மனம், புத்தி, சித்தம் வேலை செய்து ஐம்புல நறிவு புரியத்தகாயம், புரியத்தகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சூக்கும தேகம் நமக்கு வேலை, அந்த சூக்கும தேகத்துல வேலை செய்யறது தான் அந்த. அடுத்தது உறக்கம், அந்த சூக்கும தேகத்துல இருக்கிற புரியட்டகாம் நீங்க பிராணம் மட்டும்தான், பிராணம் சித்தம் உயிர் மட்டும். அப்ப பேருலகத்துல சித்தமும் நீங்கி விடும், உயிரும் பிராணம் மட்டும் இருக்கும். உயிர் படங்கள் என்ற நிலையில பிராண வாயுவும் ஒரு நொடி பொழுது நீங்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போகும். அப்போ மரணம் உறக்கத்தில் நடைபெறுகிறது என்றால், அந்த கருவி மீண்டும் வந்து பொருந்தவில்லை, பொருந்தினா நம்ம மறுபடியும் அதை எப்படி அடங்கியதோ அது போலயே வந்து பொருந்திவிடும். இந்த கருவிகள் கூடுவதும் பிரிப்பதும் இறைவன், அந்த நிலைகளை தான் நாம் அவசியம் சொல்லணும். எல்லா கருவிகளும் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நனவு, கனவிலை வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் வேலை செய்வது இல்லை, இன்னும் உறக்கத்தில் வந்து அந்த சூக்ம தேகமும் வேலை செய்வது இல்லை, ஆழ்ந்திருக்கும் போது ஒண்ணுமே தெரியாது, உயிர்ப்படங்கள் என்பது வந்து அது நடக்குது என்பது உணரப்படுகிறது, நாம் அதை காண்பது இல்லை. கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம் வரைக்கும் நமக்கு தெரியும், ஆனா உயிர்ப்படங்கள் என்பது அது நடைபெறுகிறது என்று அருளாமல் நாம் சொல்லி வைக்கிறோம். அதை நாம எப்படி உணர்கிறோம் என்றால், அந்த தூக்கத்திலேயே உயிர் போகும் பொழுது நமக்கு வந்து கருவிகள் கூட்டப்படவில்லை தூங்கி. அதனாலதான் தினமும் மரணம் சொல்றது, நம்ம வாழ்க்கை தினமுமே மரணம் என்று சொல்றது. அப்ப கருவிகள் கூட்டப்படுகின்றன, பிரிக்கப்படுகின்றன. அந்த கருவிகள் பொருந்தி இருக்கும் பொழுது நமக்கு அறிவு நிகழ்கிறது, கருவிகள் பிரிக்கும் பொழுது அறிவு குறையும். அப்ப கீழே போக போக ஆணத்து போயிடும். அப்ப மறுபடியும் மேல வந்து நம்ம வந்து கருவிகளை செய்வோம். இது வந்து கீழால் அவஸ்தை. இதுக்கப்புறம் மத்தியால அவஸ்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மத்தியால அவஸ்தை அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த இருப்பு இருக்கும் போதே ஐந்து நிகழ்வு திடீர்னு நமக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும், சில கருவெல்லாம் வேலை செய்ய அப்ப நம்ம நினைவ குழந்த அழுந்துருவோம், மயக்கமா வந்துடுவோம், திடீர்னு மயக்க தெளிஞ்சிருவோம், அப்புறம் கொஞ்சம் நினைவு பார்த்து என்ன நடந்து அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப அவன் நிறைந்து இருக்கும் பொழுதே அந்த ஐந்து நிலைகளும் அடங்கி மறுபடி வந்தது. அந்த ஐந்து நிலைகளும் கருவிகள் கூட்டப்படுகின்றன, கருவிகள் நீக்கப்படுகின்றன. அதனால அப்போ நனவிலேயே நடப்பது மத்தியானம். இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அறியாமைக்கு போயிடும். கருவிகள் வேலை செஞ்சா அறிவு விலகி போகிறது, கருவிகள் நீங்கினா அறியாமை. இது சாதாரண நிகழ்ச்சி, இது இல்லாமல் இப்படி இந்த கருவிகள் நீங்க சொல்ற சுத்திக்கு தாங்க நான் இப்ப நான் விளக்கிட்டு இருக்கேன். இப்போ தத்துவ சுத்தி ஆன்ம சுத்தி அப்படிங்கறத இந்த அவத்தைகளை கொண்டு விளக்கப்படும். அப்போ நிம்மல அவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் எப்படின்னா கருவிகள் எல்லாம் இருக்கணும், ஆனா அந்த கருவிகள் அதனதன் வேலைகளை செய்ய முடியாது. அந்த கருவிகள் ஞானத்தை அடைவதற்கு துணை புரியுணவாக இருக்க வேண்டும். அதுதான் நான் வந்து இதுல சொன்னோம், ஐந்து பேரறிவும் கண்களை உள்ள பாடலின் மூலமாக நமக்கும். அப்ப கருவிகள் எல்லாமே இருக்கிறது, அந்த கண்களே போனதுனால மற்ற பொறிகள் வேலை செய்யலையா, வேலை செய்யல அப்படிங்கும்போது அது ஞானத்துக்கு அதெல்லாம் துணை புரிந்திருக்கிறது. அப்ப அந்த கருவி நீங்க தானே இருக்கு, தானா போறதுக்கும் இங்க வித்தியாசம் இருக்கு, கண்களே கொள்ள என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஐந்து வந்து தினமும் நமக்கு நடைபெறுகிறதுதான். கீழால அவஸ்தை மத்தியால அவஸ்தை எப்பாவது வர்றது, கீழால அவஸ்தை தினமுமே நாம வந்து அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும். ஆனால் நிம்மல அவஸ்தை என்பது நாம் வந்து ஞானத்தை உணர்ந்து நிற்கும் நிலையில் தான். இப்போ கருவிகள் கூடியிருப்போம், ஆனால் நகாரத்தின் இல்லாத சிகார மகாரத்தை பொருந்தி சிகாரத்தை அடைவதற்காக இருக்க வேண்டும். அப்ப அதுதான் வந்து அப்படி நிற்கும் பொழுதுதான் நம்ம தத்துவ சுத்தி ஆகிறது. தத்துவங்கள் வேலை செய்யலான ஆன்மா நான் எனது என்று பற்று அட்டா ஆன்ம சுத்தியும் ஆகிறது. புரியுது இல்லைங்களா? கொஞ்சம் மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. உண்மையா ஒரே ஒரு நூல் எழுதிதான் வித்தியாசம். நல்லா ஆழ்ந்து நம்ம பூஜை பண்ணும் போது நம்ம திருவருளையே நினைச்சிருக்கோம். நம்ம முதல் வந்து லகுவாக வாசகரோட அனுபவம் மெய்தான் விரும்பிட்டு அருவி உள்ளம் வெதும்பி பூஜையில் இருக்கும்போது அதெல்லாம் வரும். கண்ணில் கண்ணி தண்ணியா வரும். அப்ப அந்த ஒரு நிலைப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம கருவிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, அடங்கி இருக்கிற மற்ற வேலைகள் இல்லைங்களா? அப்ப கருவிகளை நீங்கிருக்கிறோமா? இதுதான் நிம்மலாவத்தை. மலத்தினோட சார்பு இல்லாமல் ஞானத்தோடு சார்புடையதாக இருக்கிறது. அதுக்குதான் வந்து சிந்தனை இந்தன காக்கி கண்ணினை திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்றெல்லாம் நம்ம வந்து அப்படி வாழ்த்தவாயும் இணைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சிந்தியும் தந்தது. இதுக்காக தான் இருக்கு. நம்ம வேற எதுக்காக எல்லாமோ பயன்படுத்தி கொண்டிருந்தா அது வந்து மலமுடையதாக இருக்கும். அது அப்படி இருக்கிறது வந்து கீழால அவசியம் இருக்கு. திருவர்களை தாழ்ந்து நிற்கும் பொழுது நாம் கருவிகள் தூய்மை அடைந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி வர ஆனந்தம் தான் தேன் இருக்கு இல்லைங்களா? தேன் இனிமை உடையதாக இருக்கிறது. அதை நம்ம தொட்டு சாப்பிடலாம், கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம், நக்கி சாப்பிடலாம், டம்ளர்ல எடுத்து கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னொன்னு தேனுக்குள்ளேயே போய் விழுந்தது. தேனுக்குள்ள விழுந்துட்டோம்னா இந்த தொடுதல் நக்குதல் பருகுதல் குடித்தல் எதுவுமே தேவையில்லை. அப்ப அந்த தேன் என்ன பண்ணும், அதன் வண்ணமாக இந்த இனியும் ஆகிவிடும். தேனின் விழுந்த பொருள் இப்ப பலாப்பழத்தை தேனில் போட்டு வச்சீங்கன்னா பலாப்பழத்தோட சுவை விட தேனோட சுவை தான் அதிகமாகும். பலாப்பழ சுவை தேன் சுவையில் வந்து அடங்கிவிடும். அது எத்தனை நாள் ஊறி இருக்கோ அந்தந்த இடத்துக்கு போட்டு சும்மா எடுத்தோம்னா தொட்டு சாப்பிட்டமா இருக்கும். அதுலயே ஊறி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனோட சுவை தான் தெரியுமே ஒழிய பலாப்பழ சுவை அதில் அடங்கி நிற்கும். இல்லை சுவையே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதோட சுவை தேன் சுவையாக மாறிவிட்டது.